வணக்கம் குழந்தைகளே, நான் உங்கள் விஜயானந்த் அங்கிள் பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதையையும் அது சம்பந்தமாக கடைசியில் வேடிக்கையாக ஒரு நிகழ்ச்சியையும் சொல்லலாம்னு இருக்கேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவை பார்க்க ஒரு முனிவர் வந்திருந்தார். அப்போ அந்த முனிவரும் ராஜாவும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள சின்னதாக ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு. முனிவர் சொன்னார், மனுஷனுக்கு நிம்மதி வந்து ஆன்மீகத்தால் தான் கிடைக்கும், அதனால் மனுஷன் கடைசியில் ஆன்மீகத்துக்கு வந்தாகணும் அப்படின்னு சொன்னார். ஆன்மீகம் அப்படின்னா தெய்வ பக்தி, இறை நம்பிக்கை, இந்த மாதிரி கோயிலாக போகிறது, அப்புறம் சாமி கும்பிட்றது, மற்ற அமைதிக்கான வழிகளை தேடுறது, இதுதான் ஆன்மீகம்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் மனுஷன் கடைசியில் ஆன்மீகத்துக்கு வந்தாகணும் அப்படின்னு முனிவர் சொன்னார். அப்போ அரசர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, பணம் பொருள் காசு இது இருந்தால் போதும், மனுஷன் நிம்மதியாக வாழ்ந்துருவான். அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பணம் பொருள் காசை வச்சு தான் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆன்மீகத்தில் எவ்வளோ பேர் நிம்மதியாக இருக்காங்க சொல்ல முடியாது. உங்களை மாதிரி சில முனிவர்கள் தான் இருக்காங்க. மற்றபடி மக்கள் எல்லோரும் நிம்மதியாக வாழ்கிறது பணம் காசு பொருளை வச்சு தான் அப்படின்னு சொல்லி அரசர் சொன்னார். இப்போது முனிவர் கேட்டார், பணம் காசு பொருளை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு திருப்திங்கிறதே இருக்கிறதில்ல, நிம்மதியே கிடைக்கிறதில்ல. அப்படி உண்மையிலே நிம்மதி கிடைக்குதுன்னா அதை உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே அரசன், நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அரசன் வந்து அப்படியே ஊருக்குள்ளே நகர்வலம் போகும்போது ஒரு ஆளை பார்த்தாரு. ஒரு ஆள் ரோட்டோரமாக ஒரு பாறையில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட அரசர் கேட்டார், எதுக்காக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு காசு, வெள்ளி காசு, இந்த பாறை இடுக்கில் விழுந்துருச்சு, அதை எடுக்கணும், அதை எடுத்துகிட்டு போய் என்னுடைய குழந்தை குட்டிகளுக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஏதாவது நான் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பித்தார். அப்போ ராஜா பார்த்தாரு, இங்கே வா, அந்த ஒரு வெள்ளிக்காசு போனால் போயிட்டு போகுது, நான் உனக்கு 100 வெள்ளிக்காசு தரேன், அந்த 100 வெள்ளிக்காசை எடுத்துக்கிட்டு வீட்டில் போய் சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு 100 வெள்ளிக்காசை கொடுத்தார். கொடுத்துட்டு ராஜா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார். போயிட்டு ராஜா திரும்ப அந்த வழியை வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த ஆள் அதே பாறையில் உட்காந்து அந்த பாறை இடுக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வெள்ளி நாணயத்தை மறுபடி எடுக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணியிருந்தார். இதை பார்த்ததும் ராஜாவுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகி போச்சு. என்னடா, 100 வெள்ளிக்காசு கொடுத்தோம், அப்பையும் அதை விட்டுட்டு இந்த ஒரு வெள்ளிக்காசை பாறை இடுக்கில் இருந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், இங்கே வாப்பா, அந்த ஒரு வெள்ளிக்காசு போனால் போயிட்டு போகுது, அதை பற்றி நீ கவலைப்படாத, உனக்கு 100 பொற்காசுகள் தர்றேன், தங்க காசு, அதை எடுத்துக்கோ, எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் நிம்மதியாக இரு. நீ அந்த ஒரு வெள்ளிக்காசை வச்சு என்னெல்லாம் வாங்க முடியுமோ அதை விட கிட்டத்தட்ட 2000-3000 மடங்கு அதிகமாக நீ இந்த தங்க காசுகளை வச்சு வாங்க முடியும், அதனால் அந்த ஒரு வெள்ளிக்காசை மறந்துடு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பையும் அந்த ஆள் என்ன பண்ணார், 100 பொற்காசுகளை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி போயிட்டார். ராஜாவும் சரி, அந்த ஆள் தான் போயிட்டான், நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு வந்துட்டார். திரும்ப கொஞ்சம் நேரத்தில் அந்த ஆள் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ராஜா ஒரு ஆள் அனுப்பிச்சார். அவங்க போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, ஐயா, 100 பொற்காசுகளை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி போயிட்டு திரும்ப வந்து அந்த ஒரு வெள்ளி நாணயத்தை தேடிக்கிட்டு இருக்கான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லவும் ராஜாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. என்னடா இப்படி திருப்தி இல்லாத மனுஷனாக இருக்கானே அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டார். இங்கே வாப்பா, உனக்கு என்ன வேணும், உனக்கு பணம் காசு பொருள் வேணும் வாழ்கிறதுக்கு, அதுக்கு தேவையானதை நான் கொடுத்துட்டேன், இருந்தாலும் ஏன் நீ திருப்தி ஆகாமல் அந்த ஒரு வெள்ளி காசை தேடிக்கிட்டு இருக்க, உனக்கு வேணா நான் ஒன்று பண்ணுறேன், என்னுடைய நாட்டில் ஒரு பகுதியை நான் உனக்கு தரேன், வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நாட்டில் ஒரு பகுதியை பிரித்து அவங்ககிட்ட கொடுத்துட்டாரு. ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களுடைய தாராள மனப்பான்மை எப்படி வரும் அப்படின்னு சொல்லி ராஜா காலில் விழுந்து கும்பிட்டுட்டு அங்கேருந்து போயிட்டான். ஒரு சில மணி நேரம் கழித்து ராஜா அந்த ஆள் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டு பேரை அனுப்பிச்சார். அவங்க போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, ஐயா, நாட்டில் ஒரு பகுதி அவனுக்கு பிரித்து கொடுத்தீங்கல்ல, அதில் ஒரு பெரிய தவறு நடந்து போச்சுங்க, அந்த அவன் ஒரு வெள்ளிக்காசு தொலைச்சான் இல்லையா, அந்த பாறை இடுக்கு, அது வந்து அவனுக்கு பிரித்து கொடுத்த பகுதியில் வந்துருச்சு, அதனால் என்ன பண்ணுறான், அவனுக்கு கிடைச்ச ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களையும் சொத்து மதிப்புகளையும் விட்டுவிட்டு அவன் அந்த ஒரு வெள்ளிக்காசை தான் மறுபடி போய் தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும், ராஜாவால் இதை நம்பவே முடியலையா, இப்படி கூடவா நடக்கும் அப்படின்ட்டு. அப்போ தான் முனிவர் சொன்னாராம், அவனை கூப்பிட்டு விசாரிங்க, அந்த ஒரு வெள்ளிக்காசுக்கு அவன் ஒரு கதை வச்சுருப்பான் அப்படின்னு சொன்னார். ராஜாவுக்கு ஆச்சரியமாக போச்சு, அப்படியா சொல்கிறீங்க, கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆளை கூட்டிகிட்டு வர சொல்லி கேட்டாங்களாம். ஏப்பா அந்த வெள்ளிக்காசை விடாமல் தேடிக்கிட்டு இருக்கியே, அதில் என்ன அப்படி முக்கியமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவன் சொன்னானா, என் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ சம்பாரிச்சிருக்கேன், ஆனாலும் நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்த உழைச்சி சம்பாரித்த காசுலே முதல் முதல் வெள்ளிக்காசு இது தான், அதனால் அந்த காசு எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னானா. அவனுக்கு ஏதோ ஒரு காரணம் வச்சுருக்கான், எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் அந்த பொருள் வந்து அவனுக்கு முக்கியம் அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் ஒரு பொருளை டேக் பண்ணி வச்சுருக்கான். அந்த பொருள் காணாமல் போச்சு அப்படின்னா ஏதோ வாழ்க்கையே தொலைஞ்சு போன மாதிரி அதை நினச்சே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கடைக்கு போகிறாங்க, கடையில் போய் ஒரு பொருளை வாங்குறாங்க, வாங்கிட்டு வரும்போது அந்த பொருளை இன்னொரு கடையில் வச்சிடுறாங்க, வச்சுட்டு மறந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு ஆஹா அந்த பொருளை மறந்து வச்சுட்டு வந்துட்டோமே, அதை போய் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப வண்டியை எடுத்துகிட்டு அவ்வளோ தூரம் பயணம் பண்ணி போய் அதை எடுத்துகிட்டு வருவாங்க. ஆக்சுவலாக அந்த பொருளோட விலையே வந்து 10 ரூபாய் தான் இருக்கும், ஆனால் இவங்க டென்ஷன் ஆகி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வந்தாங்க இல்லையா, அதுக்கான பெட்ரோல் செலவு அலைச்செல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ் 40 ரூபீஸ் இருக்கும். அதாவது எந்த ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு இவங்க போயிட்டு வந்தாங்களோ அதுக்கான செலவு வந்து 3 மடங்கு 4 மடங்கு இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கலாம், எதுக்கு 30-40 ரூபாயை செலவழித்து அந்த பொருளை போய் எடுத்துகிட்டு வரணும், அந்த பொருள் போனால் போயிட்டு போகுது அது 10 ரூபாய் தானே அப்படின்னு விட்டுருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு 30 ரூபாய் மிச்சமாகியிருக்கும். இதை உணர்கிற சக்தி எந்த மனுஷனுக்கும் இல்லை. மனுஷங்க என்ன தான் படிச்சிருந்தாலும் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மனுஷங்களை மாற்றவே முடியலை அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. சரி இப்போ அந்த வேடிக்கையான சம்பவத்துக்கு வருவோம். இந்த கதையை வந்து ஒரு பையன்கிட்ட சொன்னேன், பையன்கிட்ட சொல்லிட்டு பாத்தியாப்பா ஒரே ஒரு வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டு அந்த மனுஷன் அழுதுகிட்டே இருக்கான், ஆனால் அவனுக்கு கிடைச்ச 100 வெள்ளிக்காசை முதல்ல அனுபவிக்க மறந்துட்டான், அதுக்கப்புறம் கிடச்ச 100 தங்கக்காசை அனுபவிக்க மறந்துட்டான், அதுக்கப்புறம் கிடச்ச 1000கணக்கான ஏக்கர் நிலங்களை அவன் அனுபவிக்க மறந்துட்டான், அந்த ஒரே ஒரு வெள்ளிக்காசை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கான், அவனுடைய வாழ்க்கை அவன் வீணடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அந்த பையன் போட்டாம் பாருங்க ஒரு போடு, அங்கிள் என்ன கேட்டால் அந்த ஆள் பண்ணது தப்பே கிடையாது அங்கிள், 100 வெள்ளிக்காசு கிடச்ச உடனே அவன் அந்த இடத்த காலி பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருந்தா அவனுக்கு மொத்தமே 100 வெள்ளிக்காசு தான் கிடச்சிருக்கும். அவன் அந்த ஒரே ஒரு வெள்ளிக்காசை தேடிக்கிட்டு இருந்ததுனால தான் மறுபடியும் அவனுக்கு 100 பொற்காசுகள் கிடச்சிது. சரி அப்படியாவது சாட்டிஸ்ஃபை ஆகி அவன் அந்த 100 பொற்காசுகள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு 1000கணக்கான நிலங்கள் கிடச்சிருக்காதுல்ல. அதனால் அவன் அந்த 1 வெள்ளிக்காசை தேடி தேடி மறுபடி முயற்சி பண்ணதில் தப்பே இல்லை அங்கிள், அதனால தானே அவனுக்கு இவ்வளோ சொத்து கிடச்சிது அப்படிங்கிறான். நான் அசந்து போயிட்டேன், இந்த காலத்து பசங்க எப்படிலாம் யோசிக்கிறாங்க. சரி விடுங்க, இந்த கதையும் கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுடைய நண்பர்களும் இது போன்ற கதைகளை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா நம்முடைய தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற சேனலுக்கு ஃபாலோ பண்ணும். அதுக்கு ப்ளே ஸ்டோர்லேருந்து பாட்பீன் PODBEAN அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலை தேடி எடுத்து ஃபாலோ பண்ணால் அவங்களாலையும் தொடர்ந்து இந்த கதைகளை கேட்க முடியும் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.